Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah. Wa na'udhu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏகையடையவனின் நல்லடியார்களே பல்ல இறைவனின் திருவையினால் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய சிந்தனையோடு நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற நேரங்களில் நம்முடைய கொள்கை உறுதியை மென்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் தமிழகமெங்கும் தர்பியாக்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். பிற மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய தவறுகளையும் நம்மிடத்தில் வரக்கூடிய தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தர்பியாக்களுடைய பிரதானமான நோக்கமாக இருப்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கூட்டப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் நிர்வாகவியல் எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை வந்து ரெண்டாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தனிநபராக இருந்து கொண்டு ஒன்று செய்யக்கூடிய வேலை, இன்னொன்று என்னன்னு சொன்னா கூட்டாக குழுவாக பலர் இணைந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. தனிநபர் மனிதனாக இருக்கக்கூடிய வேலை அது ஒரு கேட்டகரி, கூட்டாக குழுவாக சேர்ந்து பணியாற்றுவது அது மற்றொரு கேட்டகரி. இதுல தனி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு ஆள் தனிவரால் அவர் செய்யக்கூடிய வேலைக்கு நிர்வாகம் தேவை கிடையாது. ஒரு ஆள் தொழுகைக்கு வேண்டி பள்ளிவாசல் போறார், அவர் அல்லாஹ்வை தொழ வேண்டும், இதுக்கு போய் அவர் மசூலா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள்கிட்ட போய் அவர் தொழலாமா வேண்டாமா என்று கருத்து கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரா தொழில் விழுச்சியா தொழுது போயிட்டே இருக்கலாம். அதே போல ஒருத்தர் நோன்பு வைக்கிறதுக்கு போறாருன்னு நீங்க, இது ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு இபாதத், இதுக்கு ஒரு மசூலாவோ ஒரு நிர்வாகமோ அதுக்கென்று ஒரு தலைமையோ தேவை கிடையாது. அதே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து பணியாற்றக்கூடிய நேரத்தில் தான் நிர்வாகம் என்றும் அதற்கு தலைமைத்துவம் என்றும் அதற்கு உறுப்பினர்கள் என்றும் அதற்கு பொறுப்பாளிகள் என்றும் நம்ம நியமிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்முடைய ஜமாத்தில் இருந்து நம்ம நிர்வாகத்தை தேர்வு செஞ்சிருக்கிறோம். அது மாநில நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது மாவட்ட நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது கிளை நிர்வாகமாக இருக்கலாம். இந்த நிர்வாகம் எதற்கு தேர்வு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, மக்களிடத்தில் அதிகமான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய பணியில் மட்டுமல்ல எந்த பணியாக இருந்தாலும் சரி அதனுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கும் குறைந்த உழைப்பிலேயே அதிகமான பலன்களை அறுவடை செய்வதற்கு இந்த நிர்வாகம் தேவைப்படுகிறது. நம்முடைய ஜமாத்து நிர்வாகத்தை நீங்கள் விடுங்கள், நம்முடைய நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலோட பல நிர்வாகங்களே இருக்குது. மத்திய அரசாங்கம் அது ஒரு நிர்வாகம், மாநில அரசாங்கம் அது ஒரு நிர்வாகம், ஊராட்சி நகராட்சி பஞ்சாயத்து சில்லாக்கள்
அது ஒரு தனி நிர்வாகம். இப்படி நிறைய நிர்வாகங்கள் இருக்கு. இதெல்லாம் கூட்டு நிர்வாகம் தான். தனி ஒரு நபர் அவருக்கு எந்த நிர்வாகமும் கிடையாது. தனி ஒரு ஆளாக ஒரு வேலையை செய்வதற்கும் கூட்டாக இணைந்து பணியாற்றுவதற்கும் மத்தியிலே பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஜமாத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதுதான். நம்முடைய ஜமாத்திலிருந்து அதை தோங்குவோமே. தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், நம்ம நிறைய பணிகளை செய்யலாம். ரத்ததான முகாம்கள் நடத்துகிறோம், மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம், எண்ணற்ற பல மக்களுக்கு உதவிகளை செய்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படையான நோக்கம் என்னன்னு சொன்னா, மக்களுக்கு சத்தியத்தை சொல்வதுதான். இந்த சத்தியத்தை சொல்வதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ரெண்டே உங்களுக்கு பிரிச்சு காட்டலாம். நிர்வாகம் எதற்கு? கூட்டாக சேர்ந்து பணியாற்றுவதிலும் தனியாக ஒருத்தர் பணியாற்றுவதற்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணமாக சத்தியத்தை சொல்வது, தாவா பண்றது, அழகாக குரான் சொல்லி காட்டுறான். நன்மை யோகங்கள் தீமை தருங்கள்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. தனி ஒரு ஆள் புறப்படுறான்னு வச்சுக்கிறோம், தனி ஒரு ஆள் போறாருனா தாவா பண்ண போறாங்க, எந்த அமைப்பும் தேவையில்லை. டீ நிஜ தேவையில்லை, சாக்கு தேவையில்லை, ஜமாத் இஸ்லாம் எந்த அமைப்பும் வேணும். நான் தனியா போய் தாவா பண்ண போறேன்னு போறாரு. ஒரு ஆண்டு ஒரு ஆளை சந்தித்து சிறுக்கை பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறார். இணைகளுக்கு தர கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் செலவழித்து பேசுகிறார். இதுதான் தனிநபருடைய தாவா அப்படிங்கிறது. தனி ஒரு ஆள் கூட அவ்வளவுதான் செய்ய முடியும். இதே நம்முடைய ஜமாத்தில் இருந்து செய்கிறோம். ஒரு கிளை இருப்போம், அநேக மங்கலத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யணும். நீங்க இது ஒரு குழுவாக சேருவோம், எல்லாம் உட்கார்ந்து மசூதா பண்ணி ஒரு முடிவெடுத்து இந்த ஊரில் கூட்டம் நடத்த வேண்டும். ஆனாலுக்கு பொறுப்புகளை பிரிச்சு கொடுப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து நடத்துவோம். நீ மைக் செட்டு பொறுப்பை பார்த்துக்கொள், நீ மேடை பொறுப்பை பார்த்துக்கொள், நீ சேர் போடக்கூடிய பொறுப்பை பார்த்துக்கொள், நீ வெளியேந்து வரக்கூடிய தாயை அழைச்சிட்டு வர்றது போறது அவங்களோட தொடர்பு கொள்றது அந்த வேலையை பார்த்துக்கொள், நீ காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்துக்கொள் என்று எல்லாருக்கும் வேலையை பிரித்து கொடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்துறான். ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவு செய்து சொன்னா ஒரு ஆளுக்கு தான் சொல்லுகிறேன். அதே ஒரு மணி நேரத்தில் 5000 பேருக்கு 10000 பேருக்கு நம்மால வந்து மார்க்கெட்டிங் சொல்ல முடியும். 10 லட்சம் பேருக்கு சொல்லணுமே. மாநாடுகள் எத்தனையோ மாநாடுகள் நடத்துகிறோம், 10-20 லட்சம் மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எதன் மூலம் கிடைக்கிறது? இந்த நிர்வாகத்தின் மூலம் தான் கிடைக்கிறது. அதனால இந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிர்வாகங்களை இவங்க நிர்வாகி கொண்டது, இந்த செட்டப்ப நிர்வாகம் இந்த அமைப்பை இவங்க தான் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. இது நம்முடைய ஐடியா கிடையாது. இது நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியமும் கூட, இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த அழகான ஒரு அறிவுரையும் கூட. நீங்க நவீன நாயக சதாசிவ காலத்துல நடந்த எத்தனையோ சம்பவங்களையும் பார்க்கலாம். அதெல்லாம் வீரத்துக்கு விளையாட்டுக்கு அவங்க செய்யல, எல்லாம் நமக்கு முன்மாதிரிக்காக செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரிக்கும் சொல்லி காட்டா குர்ஆன். அதனால நவீன நாயகம் செஞ்ச எல்லாமே நமக்கு வழிகாட்டுதல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக முறையை பற்றி அழகான நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தலைமைத்துவம் வேண்டும். எத்தனையோ இடங்களுக்கு போர்க்களங்களுக்கு பல படைகளை சுஜராசர் அனுப்புறாங்க. சில போர்களில் தானே பங்கெடுத்தார்கள், சில போர்களுக்கு ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். உதாரணத்துக்கு நிறைய போர்க்களங்கள் ரசூலுல்லாஹ் கலந்துக்கலாம் இருந்திருக்கிறாங்க பல வேலைகளினால. மோத்தா என்கிற ஒரு போர்க்களம், இந்த மோத்தா போர்க்களத்துக்கு நவீன நாயகம் காலத்தில் நடக்கிறது. நவீன நாயகம் கலந்து கொள்ளவில்லை, சகாபாக்களை தான் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் கூட சும்மா எல்லாரையும் ஒன்னா போயிட்டு வாங்க, ஒன்னு ஒன்னா போங்க, சண்டை போட்டு வெற்றியை போடுவாங்கன்னு அனுப்பவில்லை. என்ன செய்யறாங்க, அதுக்கு ஒரு தலைமையை நியமிச்சு அனுப்புறாங்க. ஜெயித் பின் ஹாரிதா என்கிற ஒருத்தர் அனுப்பி, இவர்தான் தளபதி, இவர்தான் இந்த போருக்கு தலைமை தாங்குவார், அவரை சொல்வதை நீங்க கேட்கணும் அப்படின்னு அனுப்புறாங்க. ஒருவேளை அவரை கொல்லப்பட்டா என்ன செய்யறது அப்படி கேள்வி வரும்ல. ஒரு ஆளை பொறுப்பு சாட்டி நம்ம அனுப்பும், அவர் போயிட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு இன்னும் சந்திச்சு போயிடும். ரசூலுல்லாஹி ரெண்டாவது சொல்றாங்க, இவர் ஒரு வேளை இந்த ஜெயித் பின் ஹாரிதா கொல்லப்பட்டால் ஜாபர் பின் அதித்தாலிப் என்கிற நபித்தோழர் அவர் வந்து தலைமை ஏற்று இந்த படையை வழிநடத்தி செல்வார். இந்த ரெண்டாவது, ஒருவேளை அவரும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்போது ரவாகா என்கிற நபித்தோழர் அவர் தலைமை பொறுப்பை ஏற்பார். மூணு பேர்த்து நியமிக்கிறோம், இந்த மூணு பேர் கொல்லப்பட்டாச்சுன்னு சொன்னா நீங்களே ஒரு ஆள் தேர்வு செய்ய வேண்டியதான். எனவே இது என்ன நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொன்னா போர்க்களங்களுக்கு நவீன மகள் அனுப்பினாலும் கூட ஒரு தலைமையை போட்டு இதை நிர்வாக முறை அப்படிங்கிறது எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் அதை முடிவு எடுப்பதற்கு மக்களுக்கு அறிவிப்பதற்கு மக்களிடத்திலே தொடர்பு கொள்வதற்கு கட்டளை எழுவதற்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும் இல்லையா, இதுதான் நிர்வாகம் அமைகின்றது. அதனால தகுதிஜமா அதோட பலர் சொல்வது உண்டு, தகுதிஜமாக்காரர்கள் நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான். நம்ம என்ன செய்யணும், தொழில் நோம்பு வணக்கம் அதோட மட்டும் இஸ்லாமத்தை நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய இந்த அமைப்பை நடத்தி செல்லக்கூடிய அந்த வழிமுறையை கூட அந்த பாலிசியை கூட என்ன செய்கிறோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த உரைப்படி நம்முடைய தாவாவை அமைக்கிறோம். அதே போல நவீன செய்வாங்களாம், போர்க்களங்கள்ல இருக்கிறதுக்கு கூட தளபதியை மாத்திரம் நியமிப்பது கிடையாது, அந்த போர்க்களங்களுக்குள்ளே டீம் பிரிப்பாங்க, நவீன அணிகளை பிரிப்பாங்க, வலது அணி இடது அணி, அதே மாதிரி எதிரிகளை வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடிய அணி, கணவாயை பாதுகாக்கக்கூடிய அணி, மலைக்குண்டின் மீது வேற ஒரு பக்கம் கூட உள்ள நுழைஞ்சிருவான், அவங்களுக்கு வேற சண்டை போற வேலை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாரா களத்துல நின்று போராடுவாங்க, இன்னொரு சாரா என்ன செய்யறது குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டி விட்டுருவாங்க, நீங்க இறங்கி வரவே கூடாது. ஓது போர்க்கிறது கூட பார்த்துமே இறங்கி வந்ததுனால அந்த பஞ்சாயத்து வந்தது. நவீன நாயகமாக தலைமைத்துவத்துல ஏதோ ஒரு கட்டளை போட்டாங்க, ஒரு சாதி தலைமையில் ஒரு கும்பலை நியமிச்சு நீங்க இங்கேயே இருக்க வேண்டும், என்ன என்ன காரணம் வந்தாலும் நீங்க இங்க இறங்க கூடாதுன்னு சொல்லித்தான் ஒரு குழு வாங்கி போட்டாங்க. அது வந்து போரை மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய குழு, ஆனா அவன் இறங்கி வந்தாங்க, அதனுடைய விளைவை அவங்க சந்திச்சாங்க. இது போன்று ஒவ்வொரு நேரத்திற்கும் நிர்வாக முறைகளை நவீன நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. அதனால அது ரொம்ப முக்கியம், நிர்வாகம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இது பெரிய ஒரு ஆய்வுகளும் தேவையில்லை, நம்ம குடும்பங்கள்ல இருந்து நீங்க பாருங்க, குடும்பங்களும் நிர்வாகம் தான் அல்லாவே சொல்லக்கூடிய நேரத்துல அது நிஜாது கவ்வாமூன் அலன்னிசா, ஆண்கள் தான் வந்து பெண்களை நிர்வகிக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன், அது நிஜாது கவ்வாமூன் அலன்னிசா, ஆண்கள் தான் பெண்களை வந்து நிர்வாகம் செய்யணும் கணவன் அப்படின்னு சொன்னா அவனை மனைவியை நிர்வாகம் செய்வான், அது ஒரு நிர்வாகம், அதுக்கு பிள்ளைகள் அதுக்கு அவன் நிர்வாகி. இப்படி இந்த நிர்வாக முறைகளை குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலும் சரி மற்ற எல்லா விதத்திலேயும் அழகான முறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால அந்த முறைகளை நம்ம அறிந்து கொள்வதுதான் நம்முடைய பணிகளை வந்து நம்ம அழகான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். இன்னைக்கு உலகத்துல இந்த நிர்வாகத்தை பற்றி நிறைய கோர்ஸே நடத்துறாங்க, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் செய்வது எப்படி, எப்படி மக்களை கட்டுப்படுத்துவது, மக்களிடத்துல எப்படி பேசுவது என்றெல்லாம் கை செய்யும் கோட்பாடு என்னென்னமோ பல விதிகளை வைத்துக் கொண்டு அதை வந்து மக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு நிர்வாக முறைகளை பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த நிர்வாகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா இது சரியாக இருக்குமே ஆனால் இந்த நிர்வாக முறைகள் நிர்வாகிகள் அங்கே உள்ள எல்லா அந்த செட்டப்பும் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். எந்த இடங்கள் இந்த நிர்வாக முறைகள்ல கோளாறுகளும் குளறுபடிகளும் குறைபாடுகளும் வருகிறதோ அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த இயக்கங்கள் நீடிக்காது. அப்படியே நீடிச்சாலும் கூட 5-10 நபர்களை கொண்டு லெட்டர் பேடுகளான அமைப்பாக வேணா இருக்கலாமே தவிர பெரிய ஒரு ஜனநாயகமான இயக்கமாக இருக்க முடியாது. இதே உங்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த நிர்வாகம் என்பது எதோ முக்கியம் அப்படின்னு சொன்னா தென்னாப்பு ஒரு ஆப்பிரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்பிரிக்கா என்ற நாடு இன்னைக்கு ஆப்பிரிக்கான்னு எல்லாரும் ஞாபகம் வருது, வருவதை ஞாபகத்துக்கும் ஆப்பிரிக்காவா பூரா எழுபது வருமா இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம். ஆனா ஆப்பிரிக்காவை போன்ற ஒரு வளமான நாடு உலகத்திலே இல்லையா? ஆப்பிரிக்காவை போன்று அது கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, வைரம் இருக்கு பாருங்க, வைரம் வைரம் எங்க இருந்து இருக்கிறான் அதிகமான வைரம் யாருக்கு தெரியுமா? அதிகமான வைரம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாடு எது? தென்னாப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கிது. அதிகமான தங்கம் கிடைக்கக்கூடிய நாடு ஆப்பிரிக்கா. மண்ணை சரிச்சா கூட அது தங்கம் நிற்கும். அந்த அளவுக்கு வளங்களை கொண்டு ஒரு நாடு தென்னாப்பிரிக்கா. அதை வளங்களை கொண்ட நாடு ஆப்பிரிக்கா. சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நாடு அந்த நாடு தான் இருக்குது. சிந்திச்சு பாருங்க என்ன காரணம், நிர்வாக முறைகள் அவங்களோட குழப்பப்படி இருக்கு. ஜப்பான் என்ற ஒரு நாடு, நம்ம எல்லாரும் சின்ன ஒரு நாடு ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு. ஜப்பான்ல என்ன வளம் இருக்குது? எரிமலை தான் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஜப்பான்ல இருப்பது எரிமலைகள் தான் இருக்கிறது. அதே போன்று சுனாமியில் அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு எது? அது ஜப்பான் தான். உலகத்திலேயே சுனாமி இப்ப கூட வந்துச்சு, ஒரு 2010-11 வாக்குல பெரிய சுனாமி மறுபடியும் வந்தது. சுனாமியினால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு ஜப்பான். அங்க ஒரு வளமும் கிடையாது. ஆனால் இனி உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நாடு ஜப்பான் தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹிரோஷிமா நாகசாகி என்ற ஒரு இடத்துல குண்டு போட்டாங்க. உலக போர் எல்லாரும் படிச்சிருப்போம், பள்ளி கொடுத்த பாடத்துல இரண்டாம் உலக போர் நடக்கக்கூடிய நேரத்துல ஜப்பான்ல உள்ள ரெண்டு இடத்துல ஒரு அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்துறதுல இன்னைக்கு வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஊனமாக்குறதுன்னு சொல்றாங்க. ஆனா அது மறுக்கக்கூடியவர்களும் உண்டு. அதை பாத்தீங்கன்னா ஒரு அந்த தாக்குதல் நடத்துறதுல ஹிரோஷிமா நாகசாகி என்ற அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறதுல பாதிப்புக்கு உள்ளான ஒரு கட்டிடத்தை இன்னைக்கு அப்படியே வச்சிருக்கிறான். அந்த கட்டிடத்தை அப்படியே வைத்து விட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி உள்ள இடத்தை பசுமையாக்கினான். இது குண்டு போட்ட நேரத்துல ஜப்பானிய பேரவுக்கு உண்டான நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 75 வருஷத்துக்கு இந்த இடத்தை சுத்தி புல்லு பூண்டிய முளைக்காதேன்னு சவால் விட்டாரு. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கட்டிடத்துல ஈவாளுக்கு உள்ளான ஒரு பில்டிங் மட்டும் விட்டுட்டு அதை சுத்தி உள்ள எல்லா இடத்தையும் பசுமையாக மாத்துறான். மாத்திட்டு சொல்லுவான், இதையும் நம்ம மாத்தி காட்டியிருக்கிறோம், 75 ஆண்டுகளுக்கு புல் பூண்டு முளைக்காதுன்னு சொன்னார்கள், ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதையும் மாத்தி காட்டியிருக்கிறோம் என்று அழகான ஜப்பானை போன்ற ஒரு நாடு அதிகமா வளரக்கூடிய ஒரு நாடு எதுவும் கிடையாது என்கிற அளவுக்கு சூப்பரா கொண்டு போறான். ஏன் அப்படின்னு நிர்வாக முறையா, ஒரு வளம் எல்லா வளமும் இருக்கிறவன் கீழே கலக்கிறான், ஒரு வளமும் இல்லாதவன் தன்னுடைய நிர்வாக முறைகளால் அவர்களுடைய அந்த பாலிசிகளால் நல்ல உலகத்துல வந்து வளரக்கூடிய ஒரு நாடாக வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை நமக்கு எதை காட்டுது? இதுதான் நிர்வாகம் அப்படிங்கிறது. நல்ல ஒரு நிர்வாகம் அமையப்பட்டால் அதை வந்து நம்ம இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே சில குறைபாடுகள் இருக்கு, அதுக்கு மேல அதை வெட்டி நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜமாத் தவ்ஹீத் ஜமாத்துல நிறைய 600-700 கிளை இருக்குது தமிழகத்துல. உலக எல்லா கிளைகளிலும் உள்ள எல்லா உறுப்பினர் நிர்வாகி எல்லாருமே பெர்ஃபெக்டா நடப்பாங்க. எல்லாம் முறைப்படுத்தப்பட்ட நிர்வாகமா இருக்கும். ஒன்னு ரெண்டு அப்படிப்பட்ட இருப்பாங்க. முறைப்படி நிர்வாகம் என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆண்களை கூட சில ஆள் இல்லாத இடங்களை போட்டு விட்டுருவாங்க. ஊர்ல 5 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருக்கிற இடத்துல செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஊர்ல 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல தலைவரை யாரு பொறுக்கி எடுக்கலாம், செயலாளரை ஒரு முத்த பொறுக்கி எடுக்கலாம். ஒரு ஊர்ல இருக்கிறது 5 பேர், 5 நிர்வாகி தேவை, அதை போய் இடத்தை போட்டு பொறுக்கிறது, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்க வேண்டியதுதான். இப்படி போகக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் நமக்கு உள்ள வெற்றியை தருகிறான் அப்படின்னு சொன்னா, இதையே முறைப்படுத்தி விட்டால் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நிர்வாகத்தை வந்து இன்னைக்கு நிர்வாகம் அப்படிங்கறத பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து நிர்வாகத்தை ஒரு தனி பிரிவாக தனி இலாக்காவாக பிரித்து தராட்டாலும் கூட அதிலிருந்து நிறைய கருத்துக்களை நம்ம பெற முடியும். நிர்வாக முறை என்றால் என்ன, அதை நிறைய சொல்லிட்டே போகலாம். அதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிர்வாகத்தை பற்றி சொல்றதாக இருந்தால் நிர்வாகிகள் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைப்பது, எப்படி நம்முடைய பணிகளை கையாளுவது அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல முதலாவதாக இஹ்லாஸ் என்பது முக்கியம். எந்த நிர்வாகியா இருந்தாலும் நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, நிர்வாகத்தை இல்லாமல் பலர் இங்கே இருக்கலாம். அவங்க நல்ல நாளைக்கு நிர்வாகி வர போறீங்க, மாவட்ட நிர்வாகிகளாகவோ கிளை நிர்வாகியாகவோ கொஞ்சம் விட்டா மாநிலத்துக்கு கூட வரக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கலாம். அதெல்லாம் தெரியும். சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க கூட நாளைக்கு வாகனத்தை அறிந்து ஜமாத்துல நல்ல நிலைக்கு வந்து பொறுப்புக்கு வர வரலாம். அதனால நிர்வாகிகளுக்கு மட்டும் உள்ளது வழங்கிக்க கூடாது. நிர்வாகி உள்ள அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் உள்ள தலைப்பிட்டு வழங்கிக் கூடாது. எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் வந்து இதுல இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா யுகதாசி என்பது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த அமைப்புல இருந்து பணியாற்றுறோம், நிறைய மக்களோட தொடர்பு ஏற்படும், மக்கள்கிட்ட நம்ம உயர்வாத பேசுவாங்க. வைத்துக் கொள்ள வேண்டியது இது வந்து மறுமை வெற்றிக்காக நாம் எதை செய்கிறோம், இதுல மக்களுடைய மக்கள் புகழ்வதற்காகவோ மக்களுடைய பாராட்டுக்காக வேண்டியோ நம்ம இதை செய்யல அப்படிங்கிறத தெளிவாக வைத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த நிர்வாகம் வந்து சீராக இயங்கும். இல்லைன்னு இது கெட்டு போனால் இந்த இஹ்லாசி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அமைப்பினுடைய எல்லாமே வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். எல்லா செயல்பாடும் எப்போ இந்த இஹ்லாசி அடிபட்டு போகிறதோ அவன் என்ன செய்வான் ஒரு இயக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான் அவன் வந்து இஹ்லாஸ் செய்யணும் சொல்லுவோம் அவன் என்ன செய்வான் அமைப்பினுடைய நலனை பார்க்க மாட்டான் மார்க்கத்துல சொல்லப்பட்ட சட்டங்களை அவன் உடைக்க மாட்டான் தன்னுடைய இமேஜ் போயிடக்கூடாது அதுக்கு சில முடிவுகளை எடுப்பாங்க சில ஜமாத்துல சில பணிகளுக்கு சில அவசர நேரங்களில் சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் அப்ப என்ன செய்வான் இந்த முடிவை எடுத்து நம்முடைய பேர் டேமேஜ் ஆகுதா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது பணியாற்றியவர் பொறுப்புல போட்டாலும் பொறுப்புல போராட்டாலும் வந்து பணியாற்ற வேண்டும். ஏன்னா பொறுப்புல போட்டா மாத்திரம் ஓடியாடி வேலை செய்யறது, மக்கள் புகழ்வாங்களா பொறுப்போடு தூக்கியாச்சு யாரும் தெரிய மாட்டான். யார் என்னதான் வேலை நடந்தாலும் மக்களுக்கு தெரிவது பொறுப்பாளர்கள் தெரிவாங்க. தொண்டருடைய உழைப்பு பெருசா மக்களுக்கு தெரியாது, அந்த புகழ்றதெல்லாம் பொறுப்பாளிக்கு போயிடும். ஒரு தொண்டராக இருந்த புகழ் கிடைக்கலையே வரது கிடையாது. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத ஒரு கேஸ் நடத்தும். இந்த மாதிரி நிலைய வந்து நம்ம எடுத்துரு குறிப்பா பாருங்க அரசியல்வாதிகள் நீங்க பார்க்கலாம், அவன் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு புகழ்ச்சி இருக்கும். அவன் சும்மா சாதாரணமா மக்களோட மக்கள் அவன் இருக்கவே மாட்டான். அவன் வரும்போது கொடுக்கக்கூடிய பில்டப், அவன் போகும்போது வரும்போது போடுவாங்க ரெடி, சாதாரண ஒரு கவுன்சிலர் தான் இருப்பான். அவன் போடக்கூடிய ஆட்டத்தை நீங்க பாக்கணுமே, ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட விட்டு முன்னாடியே விட்டு பாப்பாத்தரவு அறிவிப்பு செய்ய விடுறது. அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற மக்களை திரும்பி விட்டார்கள், இப்படி திருவாரூர் அப்படிதான் சொல்லுவான். அவனை முன்னாடியே அடைமொழி கொடுத்து அவனை வரவேற்பு பாட்டுறது, வெடியை போட்டுடுவான். அவன் உள்ள வந்த உடனே மேடையில ஏறின உடனே ரெண்டு பேர் வந்து மாலையை போடுவான். உடனே பொன்னாளைய இளைஞர்களை சார்பாக, மகளிரை சார்பாக, முதியோருடைய சார்பாக எல்லாம் வந்து துண்டு பத்து துண்டு தான் அவர் நடத்தப்படுவோம். எல்லாத்துக்கும் மேல அவர் கூப்பிடும் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். அண்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருகிறார், சாதாரணமான ஆளுநர் இவர். அண்ணன் அவர்கள் இன்னைக்கு பேச்சு முத்து அவர்கள் இங்கு உரையாற்ற வருகிறார். இவருக்கு அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருந்தது, ஒரு மீட்டிங் இல்ல கொடுக்கிற பில்டப் அப்படி இருக்கும். அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அண்ணன் நமக்காக வந்துருக்கோம், பாஸ்போர்ட்டே இருக்காது மாதிரி அவன். ஆனா பேசுறத பாத்தீங்கன்னா பயங்கரம் இதெல்லாம் எப்படி எல்லாம் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது. வேறு வேறு இயக்கங்களில் பிற அமைப்புகளில் அரசியல் கட்சிகளில் தன்னை புகழ்வதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தையே வச்சிருப்பான். ஒரு ஊருக்கு போனா போதும், மதுரையில சொல்லவே தேவையில்லை. மதுரையில பார்த்து இவனா வந்தாண்டா போதும், ஆங்காங்கே எல்லா இடங்களையும் வேணும். தமிழ்ல உள்ள ஒரு வார்த்தை பாக்கி இருக்காத எல்லா வார்த்தையும் வச்சிருவோம், அறிஞ்சிருவான். மல்லலே அவர் படத்தை ஒரு சீல் இருக்கும், அப்படியே எல்லா வார்த்தையும் போடுறது. அரசரே, ஒபாமா, நாளை ஒபாமா, என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு என்ன செய்வான், இரும்பு கதவு, இறை இறை கதவு, இரும்பு கதவு, என்னென்னமோ வாசகங்களை அடைமொழிகளை போட்டு பேனர்களை வச்சு அவரை வரவேற்கணும். இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா அதன் நிர்வாகத்தினுடைய முறையே கெட்டு போய்விடும், நம்முடைய உழைப்பும் பாழாகி போய்விடும். அதனால இரவு முதல் இஹ்லாசோடு பணியாற்றது ரொம்ப கிடைக்கும். இஹ்லாஸ் இல்லாம செஞ்சா சும்மா செஞ்சோம் என்ற கணக்கு வருமே தவிர அவருக்கு நன்மை கிடைக்காது. எத்தனை நபிகள் அழகா சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு மின் நியா, அழகா சொல்லலையா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. இது நீ பெரிய கற்பனை எல்லாம் செய்ய தேவை, எளிமையா இதை புரியலாம். இந்த ஹதீஸ் புரியறதுக்கு இன்னமல் ஆமாலு மின் நியா, செயல்களை எல்லாம் எண்ணங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப தாடி வைக்கிறது சுன்னத் அப்படின்னு விளங்கியது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்க வந்து தாடியை வந்து வளர விடுங்க சொன்னாங்க, அது சுன்னத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வலியுறுத்த கூட சொன்னது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும். இப்ப தாடியை ஒருத்தர் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட அதை எந்த எண்ணத்துல வச்சா அதுதான் கூலி கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்க செய்யறார், இது நாங்கள் தாடியை நான் வைப்பது இஸ்லாத்திற்காக வேண்டி வைக்கிறேன், நபிகள் நாயகம் சொன்னதுக்காக வேண்டி வைக்கிறேன்னு சொன்னா தான் அதுக்கு கூலி கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தாடி வைக்கிறான், ஒரு ஆள் வைக்கிறான், திருவள்ளுவர் தாடி வச்சிருக்கிறாரு, நம்மளும் வச்சா என்ன அவரும் வைக்கிறான், இவன் தாடி தான், இவன் கண்ட சுண்ணத்தோட நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொன்னாங்களே தாடியை விடுங்கள் நன்மை, அந்த நன்மை இவனுக்கு கிடைக்காது. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் கேஸ் நிறைய அடையுது, ஏதாவது பெண்ணை லவ் பொண்ணை லவ் பண்ணி அவ கையை கழிவிட்டு போயிருவாளா கவலையில போய், ஏன்னா ஜெயசுதாஸ் சொல்றானே தேவதாஸ் தேவதாஸ் தாடி அப்படின்னு சொல்லி அவன் தாடியை விடுறான். சொல்ல போனா அந்த தாடி நம்ம தாடி கூட லெந்தா கூட இருக்கலாம், நம்ம கூட கொஞ்சம் கட் பண்ணி ஒழுங்கு கொடுத்துரும். அவன் கட் பண்ணாம நீளத்துக்கு விட்டாலும் கூட கூலி கிடையாது. ஏன் என்னன்னா தாடி நம்ம எதுக்கு வச்சோம், நம்ம தீனுக்கு வச்சா கூலி கிடைக்கும், வீணுக்கு வச்சா கூலி கிடைக்காது. தாடியை வைப்பதுல கூட எந்த எண்ணத்துல வச்சா கூலி, அத அல்லாஹ் பார்ப்பான். இப்ப ஜும்மா துறையை நான் நடத்துற வாரம் ஜும்மா நடக்குது, ஜும்மாவிற்கு நிறைய மக்கள் வந்து கடந்துட்டு போறாங்க. அதுல பாருங்க, ஒருத்தர் அல்லாஹை பயந்து இறையச்சத்தோடு தொழுகையில மீது கொண்ட ஆர்வத்தோடு இந்த ஜும்மா தொழுகை சிறப்பான தொழுகை, இது தொழுது நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு வந்து ஜும்மாவில் வந்து கலந்துட்டு போனாதான் அவருக்கு ஜும்மாவில் கூலி கிடைக்கும். சில ஆட்கள் உண்டு, நம்மளே சில ஊர்ல பார்ப்பது உண்டு, குறிப்பிட்ட சில ஊர்கள்ல குறிப்பிட்ட சில ஆட்கள் என்ன செய்வாங்க வருவார்கள், அதுவும் அது குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் உட்காருவாங்க. அந்த கம்பு ஓரம், அந்த போஸ்ட், எங்கெல்லாம் சாய்மானங்கள் இருக்குதோ அங்கே போய் உட்கார்ந்து இன்னங்கள் சொந்தில்லான்னு ஆரம்பிக்கும் பொழுது தூங்குறவன் வாகனத்த வாழ்க்கை முடிக்கிறது, திட்டமிட்டே வர்றது பயானா ஒரு தூக்கத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து சாய்ஞ்சு தூங்கிட்டு கடைசியில் எழுப்பிடுவாங்க, அப்படின்னு எழுப்பிடுவாங்க. இவன் பரியாசனுக்கு வந்தாலும் மக்கள் சொல்லுவாங்க ஜும்மாவுடைய குழி கிடைக்குமா, அவனுக்கு கிடைக்காது. ஏன், அவன் அந்த இடத்துல வரலையே, அல்லாஹ்வை தொழுவதற்கு ஜும்மாவுடைய நன்மை எதிர்பார்த்து வரல, வந்தா தூக்கம் போடலான்னு வந்தான். இவன் பள்ளிவாசலுக்கே வந்தாலும் கூட ஜும்மாவுடைய நன்மை அவனுக்கு கிடைக்காது. இது அசுல சொன்ன வாசகம், அழகான வாசகம். இன்னமும் ஆமாளுக்கு நீயா, செயல்களை எல்லாம் எண்ணங்களை வச்சு எந்த எண்ணத்துல செஞ்ச அதான் அவனுக்கு கூலி. மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனான சஹாபாக்கள் அதை நபிகள் நாயகம் சொல்றாங்க, செய்தி சொல்லிட்டு இன்னமும் ஆமாளுக்கு நீயா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது, மண் காணது ஹிஜ்ரத்து இல்லல்லாஹி ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருந்ததோ அவருக்கு தான் ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்கும். யாரு மண் காணது ஹிஜ்ரத்து கூலி இம்ராத்தின், யார் ஒருத்தர் ஒரு பொம்பளைக்காக வேண்டி ஹிஜ்ரத் பண்ணி போறாரோ, மக்காவில் உள்ள பெண்கள் எல்லாம் அழகு கொஞ்சம் கம்மியா இருக்குது, மதியாவில் போய் யாரும் அழகாகனு பாவம் பண்ண போறான்னு சொல்லுவோம், சொல்ல அழகா சொல்றாங்க. அப்படி யாராவது போனான்னு சொன்னா சப்போஜ் வா, அவர் என்ன செய்வாரு, அந்த பெண்ணை கல்யாணம் செய்வார், அந்த பெண்ணு அவருக்கு கிடைப்பாளர் ஹிஜ்ரத்துடைய புள்ளி அவருக்கு கிடைக்கல. மக்காவில இருந்து காத்திரனுடைய அழகி பயந்து மதியாவிற்கு போனாலும் சரிதான், எந்த எண்ணத்துல போனாலே அதுதான் உனக்கு கிடைக்கும் என்பதை அழகா நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த அதே போல இந்த நிர்வாகத்திலே இருந்து கொண்டு இறைவனுக்காகவும் மறுமையுடைய வெற்றிக்காகவும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பணியாற்றினால்தான் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் சரி அதுக்கு கூலி கிடைக்குமே தவிர மக்கள் பாராட்டணும் அவன் மாறி வர்றாரு பாருயா தவிக்க மாத்தி செய்யாதது அடுத்தபடியாக நமக்கு டைம் வந்து குறைவா இருக்கு, நேரத்தோட முடிச்சுக்கிறோம் சரியா. இரண்டாவது வந்து நிர்வாகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா மசூரா பண்றது. பெரும்பாலான இடங்களில் பஞ்சாயத்துக்கு இதுதான் காரணம். மசூரா அப்படின்னா என்ன? ஆலோசனை, கலந்தாய்வு அப்படின்னு சொல்றோம். ஒரு செயலை செய்ய போறோமா, ஒரு நிகழ்ச்சியை நடத்த போறோமா, எல்லாரும் சம்பந்தப்பட்ட கிளையில் உள்ளவங்க எல்லாரும் மக்களை திரண்டி வைத்துக் கொண்டு இதை எப்படி செய்யலாம், எப்படி எப்படி இதை வந்து முறைப்படுத்தலாம், எப்படி விளம்பரம் செய்யலாம், யாரை வந்து மைண்ட் செட்டுக்காரனா கூப்பிடலாம், என்ன தாயை கூப்பிடலாம், என்ன தலைப்பு தரலாம் அப்படிங்கறதையெல்லாம் கலந்தாய்வு செய்யக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு வந்து அழகான கருத்துக்கள் கிடைக்கும். இதை கூட நம்ம என்ன செய்யணும், சுய கருத்தை செய்யற ஆலோசனை பண்ணணுங்கிறோம். சமீப மாத்துறை சொந்த நிலைப்பாடா இதை மார்க்க சொல்லுகிறது. திருமலை குரான் நீங்க பார்த்தாலும் கூட நல்ல ஒரு நிலையை பத்தி அதை குரான் சொல்லுவார். நல்லடியார்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து துணுகையை நிறைவேற்றுவார்கள். அதே போல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய காரியங்களில் அமுரவும் சூறா வைரவும், தங்களுடைய காரியங்கள்ல கலந்தாய்வு செய்வாங்க. டக்குனு எடுத்த கவிழ்த்து செஞ்ச மாட்டாங்க. மக்களை எல்லாம் திரண்டி வைத்துக் கொண்டு இதை எப்படி நடத்தலாம், யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கறதை எல்லாம் கலந்தாய்வு செஞ்சு தங்களுடைய காரியங்களை செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லிக்கிறான் குர்ஆன். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது கூட நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறான், செய்யக்கூடிய வேலைகள்ல அந்த சஹாபாக்களோடு நீங்க ஆலோசனை பண்ணுங்கன்னு சொல்றான். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அவங்க ஆலோசனை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் சொன்னா அப்படியே மக்கள் கட்டுப்படுவார்கள். தப்பா நபிகள் நாயகம் சொன்னாலும் கூட அந்த தப்புக்கு மக்கள் அடிபடிவார்கள். அந்த தப்பு ஏன் என்று கேள்வி கூட கேட்க மாட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம். ஆனா நம்ம இருக்கிற நிலைமை எப்படி, ஆலோசனை பண்ணாம சரியா சொன்னா கூட கேள்வி இருப்போம். சரியாவே செஞ்சிட்டோம், சரியாவே எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா ஆலோசனை பண்ணல. யாரை இருக்கட்டும், எங்க நிலையை சொல்லல அப்படின்னு கேள்வி இருப்பாங்க. ஆனா ரசூல்லாவுடைய நிலை எப்படி, என்ன தப்பா செஞ்சா கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. அது சில உதாரணம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் மதீனாவுக்கு போறாங்க, அங்கு பேரிச்ச மரங்கள் பயிரிடப்படுவதை பார்க்கிறாங்க. அவங்க ஒரு ஆண் மகரந்த சேர்க்கை முறையில ஆண் பெண் மரங்களை எல்லாம் இணைத்து ஒரு மாதிரியாக விவசாயம் பண்றாங்க. ரசூலுல்லாஹி அவங்க பாமரத்தனமா சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரியும், அவங்க வந்து விவசாயிகள் கிடையாது, அவங்க வியாபாரம் தான் தெரியும். இது என்ன மரங்கள் சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வியாபாரம் அந்த விவசாய முறைய அவங்க கைவிடுறாங்க, விளைச்சல் இல்லாம போகுது. அவங்க சொல்ல என்ன ஆச்சு, உங்க பேரித்த மரங்கள் ஏன் விளைச்சல் இல்லை, நீங்க என்ன சொன்னீங்க அதான் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட என்ன செய்ய கேள்வி, யாரும் சொல்லல, அப்படி சொல்லிட்டீங்க பாருங்க எங்க மரத்துல விளைச்சலே காணும் அப்படிங்கிற ஒரு ஆளும் கேட்கல. ஏன்னா அவன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு மதிப்போடு இருந்தார்கள். அப்ப அவங்க சொல்ல தப்பு தான், மார்க்க குற்றம்லாம் கிடையாது. உலக விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அதை நம்ம ஆய்வு செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனாலும் சகாபாக்கள் கட்டுப்பட்டாங்க, ஏன் என்று கேள்வி கேட்கல. தப்பாவே சொன்னாலும் கூட யாருக்கு கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல நபிகள் நாயகம் இருந்தார்கள். நம்ம சரியாவே செஞ்சாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க, தப்பாவே செஞ்சாலே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரசூலாவையே பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நபியை நீங்க ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவு ஆலோசனை பண்ணணும், நபிகள் நாயகம் அவர்கள் அத்தனைக்கும் ரசூலுல்லாஹி புத்தி கூர்மையோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி வந்து சாதாரண படிப்பு தான் இல்ல, எழுத படிக்க தெரியாத இடவர ஒன்னொடனே பெர்ஃபெக்டா ரசூல முடிவு எடுப்பாங்க. ஒன்னொடனே தொலைநோக்கு பார்வையோடு ரசூல சிந்திப்பாங்க. ஒருத்தர் வருகிற யார சொல்லலாம், எனக்கு சொத்துக்கள் இருக்குது, இந்த பையனுக்கு நான் கொடுக்கலாம் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவருக்கு கொடுக்கற மாதிரி பொருட்கள் வேற யாரும் இருக்கிறாங்களா பிள்ளைகள், அவங்களுக்கு நீ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. இவருக்கு சொன்னதை தான் சொல்றாரு, நம்ம இங்க இருக்கு இல்லைன்றோம், இந்த மாதிரி ஒரு ஆளுங்க கொடுக்குறேன், நீ சாட்சியா இருங்க, சாட்சியா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். ரசூல் என்ன கேட்கிறாங்க, நீ கொண்டு வந்து இவருக்கு இந்த பொருள் கொடுக்குறாயே, உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா, இவருக்கு கொடுப்பதை மாதிரி பொருளை நீ அவருக்கு கொடுத்துருக்கியான்னு ரசூல கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனா கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல்லா சொல்றாரு, இதுக்கு நான் சாட்சியாக மாட்டேன், இந்த அநியாயத்துக்கு நான் துணை போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பாக்குறோம், தொலைநோக்கு ரசூல பாக்குறாங்க. எல்லாமே ரசூலாவுக்கு அதிகாரம், கண் பார்வை உள்பட ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு போர்க்கத்து ரசூலாசு தான் இருப்பாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சாமி போரத்துல வருவார், யாருக்குமே அவர் யாருக்கும் மட்டும் கூட ரசூல சொல்லுவாங்க, இது அந்த சஹாபி மாதிரி தெரியுது அப்படிம்பாங்க. சஹாபிகளை முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் பக்கத்துல வந்த ரசூல சொன்னால் தான் அவர் கண் பார்வை உள்பட எல்லா விதத்திலும் அவங்க சிறப்பா தான் இருந்தாங்க. இருந்த போதும் கூட அல்லாஹ் என்ன கட்டளை போட்டான், நபியே நீங்கள் அவர்களோடு ஆலோசனை ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால இது ரொம்ப முக்கியம். நம்ம சில இடங்களில் பிரச்சனை வருவதற்கு இதுதான் காரணம். அதுல நன்மை அடைஞ்சா கூட பிரச்சனை இல்லை. நன்மைக்கு யாரும் தனியா வந்து ஏத்துக்கிடுவாங்க, ஆனா தோல்வியை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஆள் தனியா ரெண்டு ஒரு வேலையை செஞ்சுட்டான், அது வெட்டி கிடைச்சுன்னு வானது பூமி பார்த்தியில நம்ம தனியா ரெண்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்பா. அதே தனியா ரெண்டு தோத்தானே அவன் தொலைஞ்சான், தனியா ரெண்டு ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து தனியை தனியை வந்து தனியா காட்டிக்கிடுவான், நான் தான் காருன்னு சொல்லிடுவான். தனியா ரெண்டு தோத்தாலும் கூட தனியா அவன் ஒத்துக்க மாட்டான், நான் மட்டுமா இருந்தேன் நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிடுவான். அதாவது நன்மைக்கு வெற்றிக்கு வந்து ஒருத்தர் வந்து தனிமைப்படுத்தி காட்டிக் கொள்வான், துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா தனிமைப்படுத்தி காட்டவே மாட்டான். இதுக்குதான் மசூராவை பத்தி சொல்றோம். என்ன செய்யணும், எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து உறுப்பினர்கள் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னா அது தப்பான முடிவாக இருந்தாலும் கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அது முக்கியம் இல்லையா. அந்த கேள்விகளுக்கு பயிற்சி விடுவது நமக்கு பலருக்கு வந்து சீவம்பரா போயிடும். ஒரு ஜமாத்துடைய உழைப்பு பூரா எங்க போயிடும், மக்கள் 500 மெம்பர் இருக்கிறாங்களா, 500 பேருக்கும் பயன் சொல்லணும். எப்படி பயன் சொல்லணும், ஆலோசனை பண்ணாம செஞ்சா பயன் சொல்லி ஆகணும். இது ஆலோசனை பண்ணி பாருங்கப்பா, மசூரால் எடுத்த முடிவு போன்றோம். என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு கூட்டம் நடத்த போறோம், அதுக்கு வந்து இந்த மண்டபத்தை பிடிக்கலான்னு முடிவு எடுத்து பிடிச்சிட்டோம். மண்டபத்துல பிடிச்ச பிறகு பார்த்தா வசதி பத்தல, கூட்ட நெரிசல் வந்துருச்சு, இடம் பத்தல, டாய்லெட் சரியில்லை, தண்ணி வசதி பத்தல அப்படின்னு வைங்களேன். எல்லா பேரும் சேர்ந்து முடிவெடுத்தது அப்படின்னு சொன்னா அதை பெருசா பேச மாட்டேன், எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தது. நம்ம என்ன செஞ்சோம், எல்லா பணியும் தூக்கி அங்கே போட்டு விட்டுருவோம், மண்டபக்கார மக்கள் பண்ணிட்டா அப்படிமோ, தண்ணி பாலிட்டாங்க கொண்டு வர லேட்டாக்கிட்டா அப்படிமோ, சமையல் வாசி மேலே தூக்கி சமயக்காரனை சொல்ல, உண்மையில நம்ம நம்ம தப்பு இருக்கும், யார நிகழ்ச்சியை நடத்துனாலும் அவங்க தப்பு இருந்தாலும் கூட லாயக கலந்துருவாங்க, எல்லாரும் வேலையை தூக்கி போட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். இதே ஒரு தனியா செஞ்சு நமக்கு செத்தான், யாரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, மண்டப பிரச்சனையா, இதை நடத்துற நீயே பாத்துக்க அப்படிம்பாங்க. தண்ணீர பிரச்சனை, நீ தனியா மசூரா பண்ணீங்க, நீங்க தனியா தர பண்ணீங்க, நீங்க சுமந்து சொல்லிடுவாங்க. அதனால எவ்வளவு கஷ்டமா போயிடுது பாருங்க, மசூரா பண்ணாம தனியா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மசூரா செய்யக்கூடிய நேரம் என்பது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மசூரா செய்யக்கூடிய நேரத்துல நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. நம்மளா எடுத்து எழுதுன்னு செய்யறதை விட நம்ம ஒரு ஐடியா நினைச்சு வச்சிருப்போம், அது சிறந்த ஐடியா நம்ம நினைச்சு வச்சிருப்போம், ஆனா அதை விட ஒரு சிறந்த ஐடியா ஒரு பொடியும் சொல்லுவோம், ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள் நீங்க பார்க்கலாம், இவர் வந்து இந்த கருத்து சொல்லுவா நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஆனா அவர் வந்து அதை அறிஞ்சு வச்சிருப்பாரு, நீ கற்பனையே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அறிவாட்டு சிலருக்கு வந்து நல்லா கொடுத்துருக்கிறான். இதுக்கு கூட நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய நேரங்களில் நிறைய கதைகளாக விழிப்புணர்வு கதைகள், அது கதையாக இருந்தாலும் கூட அதில் நிறைய கருத்துக்கள் இருப்பது உண்மைதான். இதுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு ஆளு கிராமத்துக்காரர் ரெண்டு மூட்டை நிறைய மாங்காவோட ஒரு பஸ்ஸில் ஏறார். அவர்கிட்ட பையில வந்து 5 ரூபா பணம் இருக்குது, அவர் போய் சேர வேண்டிய ஊருக்கு டிக்கெட் 5 ரூபா, ஆளு போக ரெண்டு மூட்டை நிறைய மாங்காய் இருக்குது, வயசாளி என்ன செய்யறான், அந்த டக்குனு மூட்டையை பிரிச்சு அதனால மாங்காயை பூரா வெளியே எடுத்து இந்த பஸ்ல உட்கார்ந்து மத்தாளு கிராமம் ஒவ்வொருத்த ரெண்டு மாங்காய் நேரம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு கோணையை சுத்தி அக்குள்ள வச்சுட்டாரு, ரெண்டு கோணையும் அக்குளுக்கு வந்தாச்சு. கண்டக்டர் என்ன செய்வோம், நீ லக்கேஜ் கொடுங்க போனி, மூட்டையா இருந்தா தனியா லக்கேஜ் கொடு, பிரிச்சாச்சு கொடுத்தாச்சு, ஏழையில ரெண்டு சாக்குதா இருக்குது, அவங்க ரெண்டு மாங்காய் லக்கேஜ் போட முடியுமா, ஒருத்தரும் ரெண்டு மாங்காய்க்கு ஒரு மாங்காய் 5 ரூபா கேட்க முடியாது. ஆனா சொல்லுவாங்க, நம்ம ஒரு படித்த ஒரு இன்ஜினியருக்கு தெரியாது, ஆனா ஒரு கிராமத்துக்கார ஒரு ஆளு அழகா செஞ்சா சொல்லுவாங்க. அதே இன்னொரு சம்பவத்தை கூட சொல்வது உண்டு, கதையாக தான் சொல்லுவாங்க. ஒரு கார்ல வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் போனாங்களாம், மிகப்பெரிய விஞ்ஞானி, அந்த கார்ல 5 பேர் போறாங்க, ஒருத்தர் வந்து விஞ்ஞானி, ஒருத்தர் வந்து பெரிய டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், இப்படி எல்லாம் பெரிய பேராசிரியர் எல்லாம் ஜட்ஜ் தான் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு வீல்ல உள்ள 5 அந்த நட்டு இருக்கு பாருங்க, வீல போட்டு நட்டு போட்டு தான் கார்ல நிப்பாட்டுறோம், அந்த 5 நட்டும் கவர்ந்து போய் டயர் தனியா போயிருச்சு. இவங்க வண்டியை இங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. ஏன் இந்த டயரே கலந்து போயிருச்சு அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப அந்த வழியா ஒரு சின்ன ஒரு பொடிய வந்தான். அவனை கூட விசாரிக்க மெக்கானிக்ஸா பேரு பக்கத்துல இருக்கலாம், ஏன் கேக்குறீங்க இந்த மாதிரி வீடு வந்து போயிருச்சு அஞ்சு லட்டும் போயிருச்சு. அவ அந்த பையன் சொன்னானா, அஞ்சு லட்டும் போனா என்ன, மத்த மூணு வீல் இருக்குல்ல, ஒவ்வொரு வீல்ல இருந்தும் ஒவ்வொரு நட்டை கழட்டி டயர்ல மாட்டி போக பக்கத்துல ஒரு சார் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குது, அங்க போய் நீங்க நட்டை வாங்கி போட்டு போலாமே அப்படின்னு சொன்னான். மூணு நட்டு போட்டாலும் வண்டி ஓடத்தான் செய்யும். இதை கேள்விப்பட்டு அவன் தெரிஞ்சு போயிருந்தா இது நம்ம பெரிய பெரிய பட்டம் படிச்சோம், இந்த ஒரு பொடியுக்கு வந்த ஐடியா நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஐடியா யாருக்கும் பெரிய இத்தனை சில நேரங்கள் அல்ல, ஒருத்தருக்கும் சில தனித்தன்மையிலே கொடுத்துரும். சில நேரங்கள பார்த்தா முட்டாள கூட நல்லா கருத்து சொல்லுவோம் பாத்தீங்களா, முட்டாள வாட்டி முட்டாள ஒன்றத்துக்கு லாயக்கலன்னு சொல்லுவோம். சில நேரங்கள் பேசுற கருத்து நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம், அப்படியெல்லாம் நல்லா வச்சிருக்கிறான். இதை எங்க கிடைக்கும் இந்த கருத்துக்கள், மசூரா பண்ணக்கூடிய நேரத்துலதான் கிடைக்கும். எல்லாரையும் உட்காந்து பேசி பாருங்க, அழகான ஒரு தீர்வு எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, தனியா நீங்க முட்டி போதி முடிவெடுக்கிறத விட மசூரா பண்ணி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னா அழகான கருத்துக்களை செய்ய முடியும், அதை வந்து பெற முடியும். இது ஆலோசனைகள் உள்ள முக்கியமான விஷயங்கள். அடுத்தபடியாக இந்த ஆலோசனைகள் உள்ள விஷயங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொன்னா, இப்ப ஒரு மசூரா நடத்த போறோம், ஒரு ஆலோசனை கொடுத்து கூட்டம் போறோம் அப்படின்னு சொன்னா, பொத்தா போதும் மக்களை திரண்டவே கூடாது. சொல்லுவாங்கல்ல, மொட்டை தாத்தன் குட்டியில் உள்ள கதை ஒரு பழமொழி உண்டு, அந்த மாதிரிலாம் மக்களை திரண்டக்கூடாது. மசூரா பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அஜெண்டாவுக்காக வேண்டி மசூரா பண்ணுகிறோம், இதற்கு பொதுக்கூட்டத்திற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தொடர்பாக முடிவெடுப்பதற்காக மசூரா பண்ணுகிறோம், இஸ்லாம் அதே மாதிரி பித்ரா விநியோகம் சம்பந்தமாக மசூரா பண்ணுகிறோம், கூட்டு குர்பானி தொடர்பாக மசூரா பண்ணுகிறோம் என்று எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க போறோமோ அது சம்பந்தமாக என்று போட்டுதான் மக்கள் என்ன செய்யணும், மசூராவுக்கு அழைக்க வேண்டும். பல இடங்களில் இது கிடையாது, மசூராவுக்கு வாங்க வரக்கூடியவர்கள் விவரங்களோடு வருவார்கள். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும், நீங்க சும்மா வாங்கின கூப்பிட்டு வச்சு யாரும் கூப்பிடுறதுன்னு சொன்னா சொல்லுவான் 4000 ரூபாய் ஆகும், இன்னொருத்தர் சும்மா போய் உட்காரக்கூடாது. இது தொடர்பாக உதாரணத்துக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தொடர்பாக மசூரா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தெரிகிறதா, 2 நாள் யோசிக்கணும் என்ன கருத்து நம்ம சொல்லலாம். போன இஸ்லாம் திருவாரூர் நடந்தது, என்னென்ன குறைபாடுகள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்களை நிவர்த்தி பண்ணா நம்ம அதை என்ன சரி செய்யலாம், எப்படி இன்னும் மக்களை திரட்டலாம் என்கிற ஐடியாவோட வந்து கலந்துக்கவும் செய்யணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு தரக்கூடிய பிஸ்கட்டையும் சாப்பாடு சாப்பிட்டு போற ஆளுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தோம் அப்படின்னு சொல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சிந்திச்சுட்டு நம்ம வரவும் செய்யணும். அதனால என்ன சொல்றோம், ஆலோசனை கூட்டத்துக்கு அதை அழைக்கக்கூடிய நேரத்துல தெளிவாக மக்களுக்கு சொல்லி இது சம்பந்தமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அடுத்து என்னன்னு சொன்னா, மசூராக்களை நடத்தக்கூடிய நேரத்துல அதை வந்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். சில நேரங்களும் மசூரா என்று அழைப்பார்கள், அழைத்தோம் இந்த பிரச்சனைக்கு முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி சில டைவர்ட் பண்ணுவாங்க. மக்கள் எவ்வளவு இருப்பாங்க, என்ன அஜெண்டா வச்சு பேசுறோமோ அது மாத்தமாவே இருப்பாங்க. அதை தட்டி விட்டுட்டு உள்ள விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கறத கருத்துல வைத்துக்கொண்டு பயனுள்ளதாக நம்ம என்ன செய்யணும், மசூராவை வந்து ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடி அப்படின்னு சொன்னா, வேலைகளை மசூராவில் முடிவெடுப்போம். முடிவெடுத்து சில இடங்களை நீங்க பாக்கலாம், ஒரு மசூரா எங்க கூடுவார்கள், 10 அஜெண்டா வைப்பாங்க, 10 வேலையை செய்யறது, 10 வேலையை ஒருத்தரையும் ஒப்படைக்கிறது. இதுக்கு பேர் மசூராம். மசூராய் என்று கூப்பிட்டு பத்து வேலை இருக்குது, பத்து வேலை ஒரு சில போட்டுட்டு எல்லாரையும் எந்திரிச்சு போயிடுது. இது வந்து பத்து வேலை எப்படி வேலை சுமப்பான்? ஒரு அதையும் கவனிக்கணும். ஒரு ஆளுக்கு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியும் இல்லையா? கெப்பாசிட்டி அறிந்து நம்ம விஷயம் அவனுக்கு வேலையை கொடுக்கணும். இதுக்கு நீங்க நவீன வாழ்க்கையில் அதான் உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு சஹாபி அபுதரில் ஜிபார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், ரொம்ப சிறந்த நபித்தோழர் தான் இவர். சாதாரண ஆள்லாம் கிடையாது, நிறைய பாஜகத்திற்காக தியாகங்கள் தான் செஞ்சவர். ஒரு தடவை சூழ்நாட்டை பாருங்க, யார் சொல்லலாம் அல்லா தஸ்தகர் முடியும், நீங்க எனக்கு ஏதாவது பொறுப்பு தரலாம் செய்வேனே அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆள் சொன்னா அவர் பலகீனமான ஆள், ஒரு பொறுப்பு எல்லாம் கொடுத்தா செய்யற அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை. நீங்க கூட சில பேர் பார்க்கலாம், ஆளு நேர்மையா நியாயமா இருப்பாங்க, ஆனா அந்த கூறு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஆளுக்கு நீங்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் மாட்டிக்கிடுவான். இப்ப உதாரணமாக இப்ப நம்மளுடைய கடை இருக்கிற தொழிலோட நடத்துறோம், அதுக்கு ஒரு ஆள் கேசியரா போறோம்னு வைங்களேன், கேசியரா போறதாக இருந்தால் அதுக்கு சில விவரங்கள் எல்லாம் வேணும். என்ன விவரங்கள் எல்லாம் தேவை? நல்லனோட கடவுட பார்க்க தெரியும். ஏன்னா கடவுளோட கேட்டு நீங்க நிறைய வளையலாம். ஆயிரம் ரூபாய் கடவுளோட கொடுத்தவனீங்க வாங்கினதான் மாட்டினா, யாரு கேசியில உட்காந்தாலும் கொடுத்தவன் வந்து வாங்கிட்டு போயிட்டாலும் கூட முதலாளிக்கு யாரும் படிச்சு கொடுத்து ஆயிரம் ரூபாய் தான் வாங்கின அந்த ஆயிரம் சம்பளம் தான் சொல்லிடுவோம். வரவுகளையும் செலவுகளையும் தனியாக குறித்து வைத்து கூட தெரிய வேண்டும். இந்த அளவுக்கு விவரங்கள் இருந்து நம்ம என்ன செய்வோம்? குடும்பத்தை சேர்ந்து உட்கார வைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அதுல ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு அவன் தான் பொறுப்பாளி ஆயிரும். முறையாக ஏற்றுக்கொண்டு செம்மையாக அதை நிறைவேற்றவில்லையோ மறுமை நாளில் அவர்களுக்கு இழிவும் வேதனையும் இருக்கிறது. பொறுப்பு சும்மா இல்லப்பா, பொறுப்பு கொடுத்தி பொறுப்பளி ஆயிடுவீ தவறு அப்படின்னு அமானிதம். அமானிதம் என்ன? ஒரு ஆண்டு ஒரு பத்தாயிரம் கொடுக்குறோம், வாங்கிக்கிறேன்னு போறோம், வந்த உடனே எப்ப தவறு கேட்கிறான், மோசடி பண்ணிட்டான். இது அமானித மோசடி சொல்லுவோம். ஒரு ஆண்டு நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை திரும்பி போய் கேட்கும் பொழுது தராமல் எழுத்தடித்தோம், வேற வார்த்தைகளை சொல்லி ஏமாத்திட்டாங்க சொன்னா அதை எப்படி ஒரு மோசடியாக சொல்லுவோமோ அதே போன்றுதான் இந்த பொறுப்புகளை ஒருத்தருக்கு கொடுத்து ஒப்படைத்து அதை செய்யாமல் போனாலும் அதுவும் அமானித மோசடி என்று ரவிகளை சொல்றார். அவர் இவருக்கு சொல்றாரு, நீ அதுக்கு லாயக்கு இல்லை. இன்னும் இப்படி வருகிறது, ஏ அபாதர் அபுதரே இன்னி ஆராக்கல் ஐபன், நான் உன்னை வந்து பலகீனமான மனிதராக பார்க்கிறேன், நீ வந்து பொறுப்புகளுக்கு வேணாம். ஒப்படைக்கலாமே தேவையில்லை. தலைவர் இருப்பாரு, எதுக்கிற தலைவர் அந்த பழிவாசல்ல கூட்டுறது முதற்கொண்டு முதற்கொண்டு எல்லா வேலைக்கும் மட்டும் ஒரே ஆள் தான். ஊர்ல ஒரு ஆள் இருக்கலாம், என் தகுதி மாதிரி வேலை செய்யலாம், ஒரு வேலை கொடுத்து வர மாட்டேங்கிறான், அப்படி எல்லாம் இருக்கிற என் ஊர்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எல்லா உலகையும் இந்த வேலை நீங்க பாரு, பள்ளிவாசல் வேலை நீங்க பாருங்க, வேலை ஏதாவது தாம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க கவனிங்க, வேற பஞ்சாயத்து தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க கவனிங்க என்று சொல்லி பிரித்து கொடுத்து வேலை பார்க்கும் பொழுதுதான் மனிதர்கள் இந்த ஆஸ்திரேலிய மாநில நாடுகள்ல சில நாடுகள்ல இருந்து கடலோரப்பான பூமியில் இருந்து சில பறவைகள் வரும், குளிர் பிரதேசங்கள்ல இருக்கும். ஆனா கடுமையான குளிர் வரும் பொழுது அது இடப்பெருக்கு காலத்துக்கு அது பிரச்சனையா வருது. அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட 10,000 miles மேற்பட்ட தூரத்தில் சில பறவைகள் கடந்து போகும். இன்னைக்கு நம்ம 10,000 miles நமக்கு நாடு தெரிவிக்க போயிடும், பிளைட்டோட நம்மளால போக முடியாது. அவ்வளவு தூரமா 50 kilometers இங்க வாங்க திருவாரூர் வாங்க 5 kilometers நான் அவ்வளவு கூட்டிட்டு போ அப்படிங்கிறோம். ஆனா சில பறவைகள் 10,000 miles தாண்டி வருமா, அந்த பறவை பறவை நீங்க பாத்துருக்கீங்க, ஈஸியா கூட வரும். எதிர்பார்த்த கூட்டம் தனித்தனியா போனது வேற, குழுவாக போகக்கூடிய நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பறந்து வரும். அதுல பார்த்தா ஒரு பறவை வந்து தலைமை தாங்கி நடத்தி போறோம், என்ன செய்யும் அது, அதுக்கு அதிக வேலை காத்தை கிழிச்சுக்கிட்டு போகணும். மற்ற பறவை கொஞ்சம் ரிலாக்ஸா வரும், அது பறந்துதான் வரணும். ஆனா காத்தை கிழிக்கிற வேலை யாருக்கு இருக்குது, எந்த பறவை ஃபர்ஸ்ட் பறந்ததோ அதான் காத்த பறந்துகிட்டு வரக்கூடிய பறவை. இது அங்கிருந்து 10,000 miles ஒரே பறவை வரவே செய்யாது, கொஞ்சம் தூரம் வந்து கிளப்பாயிச்சா அந்த பறவை பின்னாடி இருந்து அடுத்த பறவை முன்னாடி போகும். அந்த வேலையை செயல்படுத்துவாரு. மிருகங்களுக்கு இடையில கூட பறவைகளுக்கு இடையில கூட அந்த வேலைகளை வந்து நம்மளே, அதாவது பறக்கிற பறவையே அதை ஏத்துக்கிறோம் செய்யல, சிலர் இருப்பாங்க நாமும் கவனம் சொல்லி அதை நான் செய்யணும்பாய் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் வாங்கி மனித போடுறது அப்படி செய்யக்கூடாது. வாங்குபவர்களும் சுமந்து கொள்ளக்கூடாது, நாமும் பிறருக்கும் சுமத்தக்கூடாது, ரெண்டையும் கவனிக்கணும். அந்த பறவையை பாருங்க, தானே பறந்துக்கிட்டு போகல, அதை விட்டு வெளியே வந்துச்சு, மற்றவங்க முடியாது அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ண நீயே வாங்க சொல்ற அடுத்த வாரம் முன்னு பாருங்க. கொஞ்சம் வேலைகளை பிரிச்சுட்டு போவது என்பது எவ்வளவு நல்லா இருக்கும், அழகா பணிகளை பிரிச்சு நிறைய வேலைகளை வேலை செய்ய முடியும், அழகான பொருளும் நிறைவேற்ற முடியும். இதுல ஆலோசனைகள் இருக்கு, ஆலோசனை என்பதுல இவ்வளவு விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். பாருங்க மார்க்கம் காட்டி தரக்கூடிய வழிமுறை என்பது இந்த நிர்வாகம் தொடர்பாக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா ஆலோசனை என்பதை நம்ம கவனத்துல வைக்கணும். இரண்டாவது நிர்வாகிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், இது எங்க எல்லாம் இந்த பிரச்சனை வருதோ அங்க நம்ம எல்லா மத ஜமாத்தினுடைய லெவல் வந்து கீழே தான் போவோம், மேல போகவே போவார். ஏன் இந்த ஆள் அவருக்கு பிடிக்காது, என்ன செஞ்சாலும் சரி தலைவர் சொல்லுவான், சில நேரம் நம்மளே சொல்லுவாங்க, மக்கள் அதாவது வேலையா மறந்துறாங்க, நம்ம போவோம். ஒரு நிர்வாகி பத்தி போய் நம்ம வேலை நம்ம போயிருக்கோமா, விசாரிப்போம், பெரும்பாலும் விசாரிப்பது உண்டு. ஒரு ஊருக்கு போகும்போது நாம எப்படி பிரச்சாரம் விசாரிப்போம், எல்லாம் நடக்கிற நிலத்தில் செய்யாதவன் செய்தா உடனே வந்தான் வந்து ஜமாத்தே நாசமா போச்சு, இவன் சொல்லுவோம் அங்கு போவோம், அங்கு போன அவன் சொல்லுவான் பாய் எங்க நல்ல நடந்து இருந்து செய்யலாம், தலைவரை பத்தி செய்யலாம்னு சொல்லியிருப்பான். அவனை பத்தி இவங்க ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது, ரெண்டு ட்ராக்ல போயிட்டு இருக்கும். சில ஊர்களுக்கு போவோம் சொல்லுவான் பாய் வரதட்சணை அதிகமாக வாங்குறாங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு. இன்னும் அவரு இன்னொரு சொல்லுவாரு அதை நடத்தாங்க திருக்கேன் பேசாதீங்க வரதட்சணை திரிஞ்சிட்டாங்க சிறுக்க பத்தி பேசுங்க. இந்த மாதிரியில நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு பணி போய் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து வச்ச ஒரு நேரத்துல இப்பெல்லாம் வச்சுக்கூடாது ரஷ்யாவை, அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது. இதுல இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம்னு சொன்னா உருப்படவே செய்யாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இது ஜமாத்துக்கு போயவே நம்ம சொல்றோம், உண்மையிலே அப்படி இருந்துகிட்டு ஜமாத்துக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், உங்களுக்கு பிடிக்க ஒரு நிர்வாகி ஒத்துக்கோ நடக்க முடியலையா, அண்டர்ஸ்டாண்டிங்ல போக முடியலையா, நீங்க எவ்வளவு திறமையான நிர்வாகியா இருந்தாலும் தயவு செஞ்சு ஜமாத்தை விட்டு உருப்படி நடந்துட்டு போ, நிர்வாகத்துக்கு வராதவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். பல இடங்களே சொல்வது உண்டு. ஒரு ஊர்ல வந்து எந்த அளவுக்கு பாருங்க, ரமணானுக்கு ஒரு ஊருக்கு போறோம், பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னா மக்களுக்கு விளங்கும். அங்க ஊர்ல உள்ள எங்க அங்கிருந்த கோட்பாடு, இந்த கோட்பாடு எல்லாம் இங்க வேலைக்கு ஆவார், கோட்பாடுன்னு 1,000 சொல்லுவான். நம்ம கண் கூட பார்த்து பார்க்கிற விஷயம் மக்கள் உள்ளங்களை சென்றடையும். ஒரு ஊர்ல வந்து ரமணானுக்கு பயானுக்கு போறோம், பயானு முடிந்த உடனே முடிச்சுக்குவோம், பயானு முடிஞ்ச உடனே கேடு கேட்டு பரிசு கொடுக்கணும், பயான இருந்து இந்த அறிவிப்பாளரை கேட்போம், அந்த அரிசையெல்லாம் கேட்டு பரிசு கொடுப்பது உண்டு. அவ முடிவு செஞ்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படி முடிவு எடுத்து கேட்கிறோம். ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாச்சு, கேள்வி கேட்டு முடிஞ்சு செயலாளர் சொல்றாரு சின்ன பொருள் தர 10 rupees புத்தகம் கொடுக்குறோம், இன்னொரு 3 பேர் கேள்வி பரவாயில்ல மக்கள் ஆர்வப்படுவாங்கன்னு சொல்லி அவரு சொல்றாரு. ரெண்டு பேருக்கு சண்டை வந்தாச்சு, தலைவருக்கு செயலாளருக்கு சண்டை வந்து தலைவர் சாவியை தூக்கி எறிகிறார், நீங்க நிர்வாகம் பாருங்க அப்படிங்கிறார். அன்னைக்கு பார்த்து 10 rupees பூசா வந்துட்டான், அன்னைக்கு வரைக்கும் வராத போயிருக்க, அன்னைக்கு ரமணா மாசத்துல பயாலி என்று சொல்லி 5 பேர் கூட்டு சொல்றாங்க. அவங்க வந்த நேரத்துல பார்த்தா இங்க ஒரு சண்டை பெரிய அது இஷ்யூவாகி அதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். இது எதை காட்டுது, இதை முடிவெடுத்தா என்ன, சரி கொடுக்கட்டுமே சேலாத சொல்றதா விட்டுட்டு நாளைக்கு மசோதா பண்ணுவோமே, மசோதா பண்ணி தெரியும் ரெண்டுமே முடிவெடுப்போம், நேற்று 3 முடிவெடுத்தோம், பிறகு நம்ம மக்களை கூட்டி சொல்லும் பொழுது ரெண்டு சொல்லிட்டாங்க விட்டுமே முடிஞ்சு போச்சு. இது அழகாக பேசி அண்டர்ஸ்டாண்டிங்ல முடிச்சுட்டு போயிடலாம், அதனால சண்டை போடுறது சேசன சிலவர் சண்டை போடுவோம், சேஷனுக்கு போவாங்க. சேஷன் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரா, அது ஒரு நிர்வாகியை பொருந்திக்கிறார், இன்னொருத்தர் பொருந்திக்க மாட்டான், ரெண்டு பேருக்கு சண்டை. அவன் இன்ஸ்பெக்டருக்கு சாமி பண்ணிருப்பான், போகும்டா கொஞ்சமா தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எங்க இருக்கவே கூடாது. நம்ம ஜமாத்துல அந்த ஒரு கருத்து சொன்னா கூட அதுல உறுதியாக எங்க அப்படி அப்படி கூட செய்வாங்க. போலீஸ்காரர்கள் கூட நல்லாட்சி நிர்வாகிக்கு மத்தியில சிண்டு முட்டி விடுறது. அன்னைக்கு அவர் சொன்னாரு, நாங்க அவரை கொடுத்து விடுவாங்க, அவரே செய்யணும். எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கு சார், அது வேற. அதனால எங்களுக்குள்ள அது நீங்க தேவையில்லை, இருக்கு சொல்ல அப்படி கூட பிரித்தாங்க அப்படி சொல்லி செய்வான். இப்ப நம்ம என்ன செஞ்ச கூடாது கூடாது, நிர்வாகிகளை விட்டு கொடுத்துடவே கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம நல்ல முறையில் நடக்க வேண்டும். இறுதியாக தீர விசாரிக்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக பஞ்சாயத்து விஷயங்கள், அதனால நீங்க தலைமை வந்து இப்ப அதிகமா கிராமையில எடுத்துக்கிடுச்சு. குறிப்பா அந்த கவர்மெண்ட் இருந்த திருமண மேட்டர்லாம் வந்து பாருங்க, குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக தலைமை அடிப்படை சொல்லிட்டாங்க. தமிழா பிரச்சனை, தலைமை பிரச்சனை எல்லாம் சில நேரம் கையால தெரியாம போயிருது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர விசாரிக்கிறது கிடையாது. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தீர விசாரித்தல் இல்லை என்று சொன்னால் பெரிய விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். சாதாரண விஷயமா இருக்காது, பெரிய விஷயம் இஷ்யூவா இருக்கும். நம்ம இதை கற்பனை சந்திக்கவே மாட்டோம். ஒரு ஊர்ல கொடுத்தா என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க போறாங்க. உடனே கல்யாணம் வச்சு போடுவோம், விசாரிப்போம், அட்ரஸ் கொடுப்போம், நம்பர் கொடுங்க, எந்த ஊருக்கார அங்க நாலு விசாரிச்சு விவரம் தெரிஞ்சிடும். ஒரு ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, வேறொருத்தருடைய பொண்டாட்டியை கொண்டு கல்யாணம் வச்சுட்டாங்க. விசாரிக்காம ரெண்டு பேரும் ஆம்பளை மொழி போய் உட்காந்தாச்சு, கல்யாணம் பண்ணி அப்படியா அப்படி வாழ்க்கல அதாவது வாழ கடைகள் அனுப்பிவிட்டாச்சு. கடைசியில வந்து அவன் வேற போட்டாடி அவன் ஏன் போட்டாடி நிக்கிறான். அவன் வந்து இரண்டு நாள் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வந்து வந்தும் இருக்கிறது. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, தீர விசாரித்து நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நேரத்துல தீர விசாரித்து நம்ம முடிவு எடுக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை முடித்துக் கொண்டு இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய நிர்வாக முறைகள் இருக்கிறது, அதை எல்லாம் நம்ம அறிந்து கொண்டு நல்ல முறையில் நம்ம ஜமாத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த இஸ்லாத்தோடு பணியாற்ற வேண்டும். நம்மள உள்ள கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் கருத்து நமக்கு வரும், நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமாக கூட ஒரு முடிவு எடுப்பாங்க. அது நிர்வாகத்தில் முடிவு அது கட்டுப்படும். ஆலோசனை கொடுத்துருக்கு கருத்து சொல்லுவோம், கருத்து சொல்லக்கூடிய நேரத்தை என்ன நினைக்கணும், இதுதான் முடிவு நினைக்கக்கூடிய என்னுடைய கருத்து ஆலோசனை கேட்டு நீ தந்துருக்க. அது எனக்கு ஏற்கப்படும் செய்யலாம், மறுக்கப்படும் செய்யலாம். ஏற்கப்பட்டிருக்கிறது பத்துக்கு அஞ்சு முடிவெடுத்துட்டாரு, அது சம்பூர்ண பயிற்சி வச்சுக்கிடுவோம். அது மார்க்கத்தில் குற்றம்னா கிடையாது வச்சுட்டோம், அவரே பார்ப்பாரு விஷயமா பத்து பத்து வருஷங்கள் ஆகும், நாளைக்கு திரும்புவார், நாளைக்கு கருத்துல ஒண்ணு முடிவு எடுப்பார். என்ன செய்யறது வெளியே போய் வித்துறாங்க, நான் சொன்னேன் அன்னைக்கு அந்த போய் கேட்காம போய் பாருங்க அப்படின்னு யார் எனக்கு தெரியல வந்து வெளியே போய் என்ன செய்யறது, மசூராவில் பேச வேண்டிய விஷயங்களை வெளியே பேசி குறை பேசக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணு, ஒரு இதுல இருந்து கொண்டு ஒரு கீழே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எப்படி அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்ற ஏற்ற இறக்கம் இல்லையோ, ஏற்ற தாழ்வு இல்லையோ, எல்லாம் சமமாக பார்க்கப்படுவோம். அது போல இந்த அமைப்பிலே பணியாற்றக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருமே முக்கிய சர்கள் தான், யாரு வந்து வீணானவங்க கிடையாது, யாருடைய கருத்து மோசமானது அப்படின்னா இல்லை. நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்துல சில முடிவை எடுப்பார்கள், அதை கட்டுப்படுவது நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். இப்படி யார் இந்த இஸ்லாமிய நிர்வாகங்களை நம்ம நல்ல முறையில் அறிந்து கொண்டு நம்ம இந்த மார்க்கத்தை கொண்டு போனாதான் நமக்கு முக்கியம். நம்ம கருத்து நம்ம ஏற்கப்படலாம், அதெல்லாம் வேற. நமக்கு சத்தியம் போனா சரி என்ற அடிப்படையில நம்ம பணியாற்றினோம் என்று சொன்னால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிர்வாகத்தை பேணிய வகையில் வழங்கும், நிறைய நன்மைகள் மக்களை கொண்டு சேர்க்க முடியும். இன்னைக்கு நிறைய மொழியை நம்ம என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கிறது நிர்வாகம் தான் காரணம். பல இடங்களில் சூப்பராக நிர்வாகத்தை வச்சிருக்கிறார், சில இடங்களில் மோசமாக வச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யறது, நல்ல முறையில இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம நிர்வாக முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களால் அல்லாத மனைவியை மாற்ற வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.